نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَآتِ ذَا الْقُرْبَى حَقَّهُ وَالْمِسْكِينَ وَابْنِ السَّبِيلِ وَلَا تُبَذِّرْ تَبْذِيرًا إِنَّ الْمُبَذِّرِينَ كَانُوا إِخْوَانَ الشَّيَاطِينِ كَانَ الشَّيْطَانُ لِرَبِّهِ كَفُورًا صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு இந்த கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுக்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ பாடுபட்டார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக இந்த ஷஅபானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் பயந்து கொள்ளும்படி தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷஅபான் மாதத்தின் கடைசி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இன்னும் சில நாட்களிலே அந்த புனிதமான சங்கையான ரமலானுடைய மாதம் எங்களை வந்தடைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் நாம் எல்லோரும் உயிரோடு இருப்போமாக இருந்தால் இன்றைய தினம் ரமலானுடைய மூன்றில் இரண்டு பகுதிகளை நாங்கள் கடத்திவிட்டு இருப்போம். அவ்வளவு தூரம் அண்மித்து விட்டது ரமலான். இப்படியான இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானிலே செய்யப்படுகின்ற மிகவும் முக்கியமான ஒரு அமலை பற்றி மாத்திரம் இந்த இடத்திலே முன்கூட்டியே ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறோம். காலத்தின் தேவையை கருதி, சூழலின் தேவையை கருதி அதனை பற்றி இங்கு ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கோவிட் எனப்படுகின்ற இந்த ஆள்கொள்ளி நோய் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்டை விட்டு அகன்று கொண்டிருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் அதனுடைய ஆபத்து இன்னும் முடிந்த பாடில்லை. ஆனால் அதற்கும் மேலால் அதனோடு சேர்ந்து வந்த ஒரு மகாபெரிய ஒரு பிரச்சனையை நாங்கள் எல்லோரும் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் ஒரு பொருளாதார நெருக்கடியான ஒரு காலம். சாமான்களுடைய விலைகள் பல மடங்களாக அதிகரித்திருக்கின்றன. காசு பணம் தான் கையில் இருந்தாலும் பொருட்களை வாங்குவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை. மின்சாரம் மணித்தியால கணக்கிலே துண்டிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. இப்படியான ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே, பொருளாதார நெருக்கடி மிக்க ஒரு காலகட்டத்திலே நாங்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனை ஒவ்வொரு குடிமகனும், இந்த நாட்டில் இருக்கின்ற குடிமகனும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான சந்தர்ப்பத்திலே நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் என்ற வகையிலே இந்த விஷயத்தின் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். நாங்கள் எல்லோரும் கலிமா சொன்னவர்கள், அல்லாஹ்வை ஏற்றிருப்பவர்கள், அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் உலகத்திலே எல்லாம் நடக்கும் என்று நம்புபவர்கள். அவன் சொல்லுகின்ற கட்டளைகளை மீறுகின்ற பொழுது தண்டனை அதாபு வரும் என்று நம்புபவர்கள், நல்லடியார்களை அல்லாஹு தஆலா நல்ல விஷயங்களை கொண்டு சோதிப்பான் என்பதை நம்புபவர்கள். எனவே அப்படியான சந்தர்ப்பத்திலே இந்த விஷயங்களை நாங்கள் எப்படி பார்ப்பது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது நாங்கள் ஞாபகத்திலே கொள்ள வேண்டிய விஷயம்தான், தற்போது குறிப்பாக இந்த நாட்டிலும் பொதுவாக இந்த உலகத்திலும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நெருக்கடி நிலைமை அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு, அல்லாஹு தஆலாவுடைய ஒரு நியதி. எந்த நாளும் வசதிகளோடு வாய்ப்புகளோடு மக்கள் இருக்க மாட்டார்கள். ஏழ்மை வரும், பண பலம் வரும், மாறி மாறி வரும், மழை வரும், வெயில் வரும், நோய் வரும், தேகாரோக்கியம் வரும், இப்படி உலகத்திலே மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் இந்த உலகம் சுவர்க்கமாகத்தான் இருக்க முடியும். அந்த வகையிலே வறுமை, கஷ்டம், பொருளாதார நெருக்கடிகள் என்பன அடிக்கடி உலகத்துக்கு வரும் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். இது அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு. முதலாவது அதனை நாங்கள் மனசிலே கொள்ள வேண்டும். நாங்கள் ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற வகையிலே அப்படித்தான் யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வனபுலூக்கும் பிஷர்ரி வல் கைர் ஃபித்னா, உங்களை நாங்கள் மோசமானதுகளை கொண்டும் நல்லதுகளை கொண்டும் சோதிப்போம் என்று சொல்லுகிறான். உங்களுக்கு விரும்பாத விஷயங்களை கொண்டும் நீங்கள் விரும்புகின்ற விஷயங்களை கொண்டும் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். பணத்தை காசை தராமல் சோதிப்பது ஒரு சோதனை, பணத்தை காசை தந்து சோதிப்பது இன்னொரு சோதனை. உடல் ஆரோக்கியத்தை தந்தும் சோதிப்பான், உடல் ஆரோக்கியத்தை எடுத்தும் சோதிப்பான், வெயிலை தந்தும் சோதிப்பான், கடுமையான மழையை வெள்ளத்தை தந்தும் சோதிப்பான். ஏன் அதனை சோதிக்கின்றான் என்றால், இலைனா துர்ஜாவும், நீங்கள் அப்படியான சந்தர்ப்பங்களிலெல்லாம் எங்களிடம் தான் மீட்டப்படுவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாவிடத்திலே தான் கடைசியாக போய் சேர வேண்டும். எந்த ஒரு கஷ்டம் துன்பம் வந்தாலும், எந்த ஒரு நியமத்து எங்களுக்கு வந்தாலும் அந்த நேரத்திலெல்லாம் நினைக்க வேண்டும், இது அல்லாவுடைய ஏற்பாடு. உலகத்திலே ஒரு சின்ன ஒரு தூசு உழுவதாக இருந்தாலும் அது அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு இல்லாமல் நடைபெற மாட்டாது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே அந்த காரணம் இந்த காரணம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லலாம், ஆனால் அடிப்படையான காரணம் இது அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாடு. அல்லாஹு தஆலா எங்களை சோதிப்பதற்காக வேண்டி தருகிறான். வறுமையை கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் மக்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்க்கிறான். பணத்தை கொடுத்து சோதிக்கின்றான். வனபுலூக்கும் பிஷர்ரி வல் கைர் ஃபித்னா, ஷர்ரையும் தந்து சோதிப்பான், கைரையும் தந்து சோதிப்பான். பணத்தை கையில் வைத்திருக்கின்ற பொழுது அதனை வைத்து பெருமைப்படுகின்றோமா, அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்கின்றோமா இல்லையா என்று சோதிக்கின்றார். வறுமையை தருகின்ற பொழுது நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோமா, நிதானம் இழக்கின்றோமா, இதனை எப்படி நாங்கள் பார்க்கிறோம் என்று அல்லாஹு தஆலா எங்களை சோதிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான இந்த இக்கட்டான கட்டம் வருகின்ற பொழுது நாங்கள் இந்த சோதனையிலே வெற்றி கொள்ள வேண்டும், வெற்றி அடைய வேண்டும். அல்லாஹு தஆலா இன்னொரு குர்ஆன் வசனத்திலே சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூ வநஃப்ஸிம் மினல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வத்தமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், கட்டாயமாக நாங்கள் உங்களை சோதித்தே ஆகுவோம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை, கட்டாயமாக சோதித்தாகுவோம். பயம் அச்சத்தை தந்து சோதிப்பான், பசியை தந்து சோதிப்பான், எங்களுடைய சொத்து செல்வங்களை குறைபாடு ஏற்படுத்துவதன் மூலமாக சோதிப்பான், உயிர் இழப்புகளை தந்து சோதிப்பான், எங்களுடைய விளைச்சல்களை குறைப்பதன் மூலமாக எங்களை சோதிப்பான். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், கட்டாயமாக சோதிப்போம். அந்த நேரத்தில் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், எல்லாம் வரும், நோய் வரும், வறுமை வரும், உயிரிழப்புகள் ஏற்படும், எல்லாம் வருவது நல்லடியார்கள், நல்ல மனிதர்கள். அவருடைய ஈமானை பரீட்சிப்பதற்கு அவர்கள் எந்த அளவு தூரம் ஈமானிலே உறுதியாக இருக்கிறார்கள், பொறுமையை சாதித்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்க்கிறார்களா அல்லது அல்லாஹு தஆலாவுக்கு ஏசி கொண்டிருக்கிறார்களா என்று பார்ப்பதற்கு இந்த சோதனைகளை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அஸாபத்துஹும் முஸீபா, அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்களே, இவ்வாறு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்லுவார்கள், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எந்த சோதனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானவர்கள், நாங்கள் அல்லாஹ்வுடமே திரும்பி போக இருக்கிறோம் என்று மிகவும் நிதானமாக பொறுமை இழக்காமல் அவர்கள் சொல்லுவார்கள். எந்த கஷ்டம் வந்தாலும், யாராவது மௌத்தானால் தான் இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வது அல்ல, எந்த கஷ்டம் வந்தாலும் இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அவரிடத்திலே தான் போய் மீள இருக்கிறோம். இந்த உலகத்திலே வரக்கூடிய இந்த கஷ்டங்களும் துன்பங்கள் எல்லாம் தற்காலிகமானவை. எங்களுக்கு மௌத்து இருக்கிறது, நாங்கள் மறுமையை நோக்கி மீட்டப்பட இருக்கின்றோம். அங்குதான் உண்மையான கஷ்டம், உண்மையான துன்பம், உண்மையான இன்பம், உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த நிலைமைகள் தற்காலிகமானவை. இன்று இருப்போம், நாளை மௌத்தாகி விடுவோம். இன்று தருவான், நாளை பறிப்பான். எனவே நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானவர்கள், அவனிடத்திலே தான் நாங்கள் மீண்டு போக இருக்கிறோம் என்று நாங்கள் பொறுமையோடு நாங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் உலாஇக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா. அப்படியானவர்களுக்கு அல்லாஹு தஆலா அப்படியானவர்களுடைய நிலைமையை சீராக்கி கொடுக்கின்றான், அவர்களை புகழுகின்றான். மாத்திரமல்ல, அவர்களுக்கு ரஹ்மத்தை இறக்கி வைக்கின்றான். இவ்வளவுதான் வறுமை வந்தாலும், எவ்வளவு விலையேற்றம் வந்தாலும், எவ்வளவு பொருளாதார சூழ்நிலை கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும், அவருடைய உள்ளத்திலே அற்புதமான ஒரு நிம்மதியை, அற்புதமான ஒரு சந்தோஷத்தை அல்லாஹு தஆலா வழங்குவான். அல்லாஹ்வுடைய அந்த கலாவை, கதிரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவ்வாறு செல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறு கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது அது எப்படி எத்தனையோ உருவத்தில் வரலாம். அந்த நேரத்தில் நாங்கள் நிதானம் இழக்கக்கூடாது, பொறுமையை இழந்து விடக்கூடாது. அது முதலாவது விஷயம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இரண்டாவது நாங்கள் யோசிக்க வேண்டிய இன்னொரு பகுதியும் இருக்கிறது. நல்லடியார்களுக்குத்தான் சோதனை வரும் என்று சொன்னோம். அவருடைய ஈமானை பரீட்சிப்பதற்கு, அவர்கள் எந்த அளவு தூரம் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டித்தான் சோதனைகளை தருகிறான் என்று சொன்னோம். நல்லடியார்களுக்கு, கெட்ட மனிதர்களுக்கு, பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு இப்படியான சோதனை வரும். அது தண்டனை. அல்லாஹு தஆலா ஒரு ஊரை பற்றி சொல்லுகின்றான், ஒரு ஊரை பற்றி சொல்லுகின்றான். வரபல்லாஹு மதலன் கரியத்தன் காணத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன். ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊர் மிகவும் பாதுகாப்பாக இருந்தது, நிம்மதியாக இருந்தது. ஆனால் அதனுடைய ரிஸ்க்கு, அதனுடைய ஜீவனோபாயம், சாப்பாடு எல்லாம் அதற்கு மிகவும் லேசாக வந்து கொண்டிருந்தது. மின் குள்ளி மக்கான், எல்லா பக்கத்திலிருந்தும் அந்த மக்கள் நன்றாக சாப்பிட்டார்கள், உடுத்தார்கள், குடித்தார்கள், இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் தான். ஆனால் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை அவர்கள் நன்றியோடு பார்க்கவில்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுக்கு துரோகம் செய்தார்கள். பணக்காரர்கள் ஜகாத்து கொடுக்கவில்லை. யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா அருள்களை கொடுத்தானோ அவர்கள் சுக்ரு செய்யவில்லை, சுஜூது செய்யவில்லை, தொழவில்லை, நன்றி அறிதலோடு நடக்கவில்லை. எனவே என்ன நடந்தது? அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பசியையும் பயத்தையும் கொடுத்து அவர்களை சோதித்தான். பிமா கானூ யஸ்னவுன், அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த குற்றங்களின் காரணமாக என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த குர்ஆனுடைய வசனத்தை பாருங்கள் சகோதரர்களே, பெரியார்களே. இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறான்? ஒரு ஊரிலே பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கான காரணம் அல்லாஹ்வுடைய நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது, அல்லாஹு தஆலாவுக்கு வழிபடாமல் இருப்பது, அல்லாஹு தஆலா தான் எங்களுக்கு இவற்றையெல்லாம் தந்தான் என்பதை மறந்து விடுவது, தலை கால் தெரியாமல் நடப்பது, ஊதாரித்தனம் செய்வது, ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பது, பாவங்களிலே ஈடுபடுவது, இப்படியான நிலைமைகள் எந்த ஒரு சமுதாயத்திலே இருக்கின்றமோ அந்த சமுதாயத்துக்கு பசியையும் பயத்தையும் அச்சத்தையும் கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டு வகையான வசனங்களிலும் குர்ஆனிலே இருக்கின்றன. முதலாவது வசனம், நல்லடியார்களே அல்லாஹு தஆலா சோதிக்கின்றான், பசியை பட்டினியை கொடுத்து என்று சொல்லுகிறான். இன்னொரு வசனம் சொல்லுகிறது எப்படி? இந்த கெட்ட மனிதர்கள், நன்றி கெட்ட மனிதர்கள் இருக்கிறார்களே, அவர்களை தண்டிப்பதற்காக வேண்டி பசியையும் பட்டினியையும் கொடுப்பதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் யோசித்து பார்ப்போம், இந்த ரெண்டு குழுக்களிலே நாம் யார்? இந்த ரெண்டு குழுக்களிலே நாம் யார்? நாம் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை சரியாக ஏற்று அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்ததன் காரணமாக, அவனுடைய நல்லடியார்களாக இருப்பதன் காரணமாக எங்களை சோதிப்பதற்கு இவற்றை தந்திருக்கின்றானா, அல்லது நாம் செய்த குற்றங்களுக்காக பரிகாரமாக தண்டனையாக இவற்றை அனுபவிக்க எங்களுக்கு தந்திருக்கின்றானா என்று சிந்தித்து பார்ப்போம். ஒரே விஷயம் ரெண்டு மாதிரி அமைகிறது. ஒரு மனிதனுக்கு தண்டனையாக அமைகிறது, இன்னொரு மனிதனுக்கு சோதனையாக அமைகிறது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. எனவே இப்படித்தான் நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும். இன்னொரு விஷயம், நல்லடியார்களை பொறுத்தவரையில் அவர்கள் இப்படியான கஷ்டங்கள் துன்பங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் அல்லாஹு தாலாவை நாட வேண்டும், அல்லாஹு தாலாவை நெருங்க வேண்டும், துஆக்களிலே திக்ரு அவுராதுகளிலே அவர்கள் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்று ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு சோதனை ஏற்படுமாக இருந்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக்கு அஸ்தகீஸ். பாருங்கள், கஷ்டங்கள் துன்பங்கள் வறுமை பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இதுதான் எங்களுக்கு இருக்கின்ற நிவாரணம், இதுதான் எங்களுக்குள்ள ஹீலிங், இதனைத்தான் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை நாடுபவர்களாக இருக்க வேண்டும். யா ஹய்யு யா கய்யூம், எந்த நாளும் உயிரோடு இருப்பவனே, நித்திய ஜீவனே, யா கய்யூம், எல்லா பொருட்களின் மீதும் தனது அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருப்பவனே, எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருப்பவனே, பிரஹ்மத்திக்கு அஸ்தகீஸ், உன்னுடைய அருளை கொண்டு நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று அடிக்கடி சொல்ல வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் அதிகமாக அந்த துஆவை செய்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். நன்றாக பாடமாக்கி கொள்ள வேண்டும், நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக்கு அஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக்கு அஸ்தகீஸ், உயிரோடு இருப்பவனே, எப்போதும் உயிரோடு இருப்பவனே, எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருப்பவனே, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்று அந்த துஆவை அடிக்கடி செய்து கொள்ள வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதக்கூடிய இன்னும் ஒரு துஆ காணப்பட்டது, அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன், யா அல்லாஹ், கவலையிலிருந்து மனக்குழப்பத்திலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன், பலஹீனத்திலிருந்தும் சோம்பலிலிருந்தும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், கோழைத்தனம் அதிலிருந்தும், அதே போன்று கஞ்சத்தனத்திலிருந்தும், அதிகமாக என்னை கடன் சுமை வந்து என்னை அமுக்கிக் கொள்வதனை விட்டும், மக்கள் என்னை அடிமைப்படுத்துவதனை விட்டும், ஆட்சியாளர்களுடைய அந்த அடிமைத்தனத்தை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் பொருளாதார கஷ்டம் வருகின்ற பொழுது எம்மிடத்திலே வர வேண்டிய மிக முக்கியமான சிந்தனை, நாம் எந்தளவு தூரம் அல்லாஹு தஆலாவை நெருங்குகிறோம், அவனை ஞாபகப்படுத்துகிறோம், அவனிலே தங்கி இருக்கிறோம், அவனிடத்திலே உதவி தேடுகிறோம் என்பதுதான். அல்லாஹும் இன்னி ஆவுது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வன ஆவுது பிக்க மினல் அஜிஸி வல் கஸல் வன ஆவுது பிக்க மினல் ஜுகுனி வல் புகுல் வன ஆவுது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹர் ரிஜால். அடிக்கடி பாடமாக்கி இவற்றையெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து நாங்கள் எமது வீடுகளிலே எமது மனைவிக்கு, எமது பிள்ளைகளுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு சொல்ல வேண்டும். இப்படியான காலப்பிரிவிலே நாங்கள் அதனை ஓதி வருவோம் என்று சொல்ல வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு மிகப்பெரிய ஒரு நிவாரணத்தை அல்லாஹு தஆலா வைப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இப்படியான பொருளாதார கஷ்டம் துன்பம் நிலவுகின்ற இந்த காலகட்டத்திலே நாம் சிந்திக்க வேண்டிய ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த, அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே சொல்லித்தந்த மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், நாங்கள் சோம்பேறிகளாக கைகளை அடக்கிக் கொண்டு வீடுகளுக்குள் பூந்து கொண்டு நாம் இருக்காமல் முடிந்தவரை அதிகமாக தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கஷ்டம் வந்துவிட்டது, துன்பம் வந்துவிட்டது, எனவே நாங்கள் வீட்டுக்குள் அடங்கியிருப்போம் என்று சொல்லி மற்றவர்களிடத்திலே கை நீட்டுவதையும் மற்றவர்களிடத்திலே தங்கி இருப்பதையும் நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த பூமியை படைத்திருக்கிறான், அதிலே எத்தனையோ வகையான ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கிறான். தொழில் செய்வதற்கு உழைப்பதற்கு வசதியாக வானம், பூமி, மரங்கள், மலைகள், ஆறுகள் என்றெல்லாம் இவற்றையெல்லாம் வசப்படுத்தி ஏன் தந்திருக்கிறான்? நாங்கள் தொழில் செய்து உழைத்து வாழ வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, நாங்கள் பூமி எங்கும் பறந்து சென்று உழைப்பு முயற்சிகளிலே ஈடுபடுவதற்கு வசதியாக எங்களுக்கு புத்தியை தந்திருக்கிறான், கை கால்களை தந்திருக்கிறான், மற்றும் உண்டான திறமைகளை ஸ்கில்ஸுகளை தந்திருக்கிறான். ஏன்? நாங்கள் சுயமாக உழைத்து வாழ வேண்டும் என்பதற்காக. இப்படியான ஒரு பொருளாதார கஷ்டம் நிலவுகின்ற ஒரு காலகட்டத்திலே புதிய புதிய தொழில் முயற்சிகள் எங்கிருக்கின்றன என்று தேடி தேடி கண்டுபிடித்து நாம் அவற்றிலே ஈடுபட வேண்டியிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா வகுலூ மிர் ரிஸ்கிஹா, நீங்கள் பூமியின் பல பாகங்களுக்கும் நீங்கள் நடந்து சென்று அல்லாஹு தஆலாவுடைய ரிஸ்க்குகளை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்கிறான். அடங்கி ஒடுங்கி வீடுகளுக்குள் பதுங்கி மற்றவர்களிலே தங்கி மற்றவர்களுடைய கையை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. நாங்கள் முயற்சிக்க வேண்டும், தேட வேண்டும். கைத்தொழிலாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், அல்லது வேறு தொழில்களாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் தேடி தேடி கண்டுபிடித்து நாங்கள் இவற்றிலே ஈடுபட வேண்டும். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் தங்களுடைய சொந்த கையால் உழைத்து சாப்பிடுபவர்களாக இருந்தார்கள். புகாரியிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த கையினால் உழைத்து சாப்பிடுவதனை விடவும் சிறந்த சாப்பாடு வேறு எதுவும் இல்லை என்று கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் வாழ்ந்த வந்து மறைந்த எல்லா நபிமார்களும் போல சொந்த தொழிலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து ரிசுக்கு வந்திருக்கலாம், அவர்கள் வகையை பெற்றவர்கள், ஆனாலும் கூட அவர்கள் தொழில் முயற்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் இந்த கார்பெண்டர் என்று சொல்லுகிறோமே அந்த தச்சருடைய வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆடு மேய்த்ததாக நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தையல் தொழிலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அபு சுலைமானு தாரணி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது சப்புகளிலே நின்று கொண்டிருக்கிறீர்கள், இந்த நேரத்தில் நீங்கள் உழைக்கப் போவதில்லை, உங்களுக்காக வேண்டி உழைப்பதற்கு வேறு சிலர் சமூகத்திலே இருக்கிறார்கள், அவருடைய சொத்துக்களைத்தான் நீங்கள் எடுத்து சாப்பிடுகிறீர்கள், நீங்கள் உழைக்கப் போவதில்லை என்றால் நிச்சயமாக அது நல்லதல்ல. நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? இந்த ஐந்து வேளை தொழத்தான் வேண்டும், ஆனால் தொழிலுக்கு போங்கள், போய் அங்கிருந்து உழைத்து விட்டு வந்து அதனை வீட்டிலே வைத்து விட்டு வந்துதான் நீங்கள் தொழுகைக்காக வந்து சஃபிலே நிற்க வேண்டும் என்று அபு சுலைமானு தாரிணி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழில் செய்ய வேண்டும், மற்றவர்களிடத்திலே கை நீட்டக்கூடாது. கை நீட்டி பிச்சை வாங்குகின்றவன் நிர்பந்தமான சூழ்நிலையிலே மற்றவர்களிடத்திலே தன்னுடைய தேவையை ஒரு மனிதன் முறைப்படலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. அதற்காக வேண்டித்தான் ஜக்காத்து சதக்கா என்ற பகுதிகள் தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் உழைப்பதற்கான உடல் வலிமையும் அறிவும் ஆற்றலும் திறமையும் இருக்கின்ற ஒருவன் மற்றவர்களிடத்திலே கை நீட்டுவது என்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதன் தன்னுடைய முகத்திலே எந்த விதமான சதையும் இல்லாமல் வருவான். அவன் யார்? மக்களிடத்திலே யாசகம் கேட்டவன், மற்றவர்களிடத்திலே கை நீட்டி பிச்சை வாங்கியவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு மனிதன் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது உதவி தாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுக்கு ஒரு கோடரியை கொடுத்து நீங்கள் விறகு வெட்டி நீங்கள் தொழில் செய்யுங்கள் என்று வழிகாட்டினார்கள் என்ற சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற தொழிலினுடைய வழிகாட்டலாக காணப்படுகிறது. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எனவே எமது காலத்திலே என்ன என்ன தொழில்கள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் நாங்கள் தேடி தேடி செய்வதற்கும் அது தொடர்பான அறிவை பெருக்கிக் கொள்வதற்கும் எங்களுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அது ஒரு த்ரீவில் ஓடுவதாக இருக்கலாம், ஒரு இடியாப்பம் சுடுகின்ற ஒரு தொழிலாக இருக்கலாம், அல்லது நாட்டாமை வேலை செய்கின்ற ஒரு தொழிலாக இருக்கலாம், அல்லது ஒரு குடிசை கழித்தொழிலாக இருக்கலாம், ஐடி துறையிலே ஈடுபடுவதாக இருக்கலாம். இது போன்ற என்ன ஒரு துறையாக இருந்தாலும் தொழிலிலே எந்த ஒரு தொழிலும் கழிவான தொழில் அல்ல. ஆடு மேய்க்கின்ற துறையிலே கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்றால், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு காப்பெண்டராக இருந்திருக்கிறார்கள் என்றால் அதனை அவர்கள் ஒரு இழிவான தொழிலாக பார்க்கவில்லை. மனிதன் சொந்த காலிலே நிற்க வேண்டும், மற்றவர்களிடத்திலே கை நீட்டக்கூடாது என்றால் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அது பற்றிய விஷயங்களை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, எனவே அடிப்படையில் தொழில் முயற்சிகளிலே இந்த காலத்திலே நாங்கள் ஈடுபடுவோம். அடுத்ததாக சிலர் இருப்பார்கள் சகோதரர்களே, அவர்கள் தொழில் செய்ய முடியாதவர்கள், அவர்கள் நோயாளிகள், உடல் பலகீனமானவர்கள், அனாதைகள், விதவைகள், நோயாளிகள், இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்குத்தான் சதக்காவையும் ஜக்காத்தையும் இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றது. எனவே நிர்பந்தமாக அப்படியான ஒரு கூட்டத்தார் நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். அப்படியானவர்களுக்கு நாம் கொடுத்து உதவுவதற்கு இந்த காலப்பிரிவை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் வருகிறது. அந்த ரமலானிலே செய்யப்பட இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கைங்கரியமாக ஒரு நற்காரியமாக இருப்பதுதான் கொடை தான தர்மம். இந்த தர்மம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒவ்வொரு ரமலானிலும் சந்தித்து குர்ஆனை பாராயணம் செய்வார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் மிகவும் அதிகமாக எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் வீசக்கூடிய காற்றை போன்று தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்று நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே பணக்காரர்கள் இருக்கிறார்கள், தனவந்தர்கள் இருக்கிறார்கள், காசு படைத்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் சுயநலமாக நடந்து கொள்ளக்கூடாது. அடிப்படையான ஜக்காத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் ஜக்காத்தை வெளிப்படுத்தியதற்கு பின்னாலும் கூட சமூகத்திலே தேவைகள் இருக்கின்றன என்று கண்டால் அதனை பூர்த்தி செய்வதற்கு அவர்கள் மேலதிகமான பணத்தை செலவழிக்க வேண்டியிருக்கிறது. வீண் விரயம் செய்வது, அனாவசியமான பயணங்களிலே சம்பந்தப்படுவது எல்லாம் மிகப்பெரிய குற்றங்களாக இந்த காலப்பிரிவிலே கணிக்கப்படும். அல்லாஹு தாலாவுடைய நிலடியார்களே, அல்லாஹு தாலா சொல்லுகிறான், நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் தேவையுடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள், வழிப்போக்கர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறான். எங்களுடைய சொத்துக்கள் அல்லாஹு தாலாவுடைய சொந்தமான சொத்துக்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது எடுத்து வரவில்லை. அவற்றை நாங்கள் செலவழிக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய சொத்துக்களை தான் செலவழிக்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் தந்தவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே நாம் கட்டாயமாக செலவழிக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா ஆமனபி மன் பாத பஜாருஹு ஜாயிஉன் இலா ஜம்பிஹி. என்னை ஈமான் கொண்டவனாக மாட்டான் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட மனிதன் என்றால், அவனுடைய வீட்டிலே பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இரவை கழிக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட மனிதனுக்கு ஈமான் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் ஈமான் இருப்பதாக வாதிட்டுக் கொள்கிறோம், ஆனால் எமது பக்கத்து வீட்டிலே, எமது பக்கத்து தெருவிலே, பக்கத்து தோட்டத்திலே இருக்கின்ற ஒரு மனிதன் பசியோடு பட்டினியோடு அன்றே இரவை கழிப்பானாக இருந்தால் எங்களுடைய ஈமான் பழுதுபட்டு விட்டது, ஈமானிலே பெரிய ஒரு ஓட்டை ஏற்பட்டு விட்டது என்பது அர்த்தமாக இருக்கிறது. எனவே கட்டாயம் தனவந்தர்களை நோக்கி நாங்கள் சொல்லுகின்றோம், உங்களுடைய சொத்து செல்வங்களை நீங்கள் வீணடிக்காமல், இந்த சந்தர்ப்பத்திலே அனாவசியமான பயணங்களை செய்யாமல், மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை நீங்கள் விட்டுவிட்டு, பிரம்மாண்டமான இந்த பயணங்களை நீங்கள் விட்டுவிட்டு, இந்த ஏழைகள் விஷயமாக, இந்த கஷ்டப்படுபவர்கள் விஷயமாக உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றோம். அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே, புனித ரமலானுடைய மாதம் எங்களை எதிர்நோக்கி இருக்கிறது. இது அருமையான சந்தர்ப்பம் நன்மைகளை அதிகமாக சம்பாதித்துக் கொள்வதற்கு. அதிலும் குறிப்பாக இந்த சதக்கா, இந்த தான தர்மங்கள், இவற்றையெல்லாம் அதிகமாக செய்வதற்கு நாங்கள் பழகி கொள்ள வேண்டும். அது 70 முதல் 700 வரைக்குமான மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலப்பிரிவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் சகோதரர்களே, பெரியார்களே, முஸ்லிம் சமூகத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் அதிலே இந்த உலர் உணவுப் பொருட்களை விநியோகிப்பது, ஜக்காத்தை கொடுப்பது, சதக்காவை கொடுப்பது போன்ற நல்ல பண்புகள் இருக்கின்றன. அது கடந்த நோன்பிலே நாங்கள் பார்த்தோம், இந்த கோவிட் சந்தர்ப்பத்திலே நாங்கள் பார்த்தோம். அல்லாஹு தாலா யாரெல்லாம் தங்களுடைய பணத்திலிருந்து வாரி வாரி கொடுத்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா கிருபை செய்வானாக என்று பிரார்த்திக்கின்றோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியாக ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். அதுதான், நாங்கள் சிக்கனமாக நடந்து கொள்ள வேண்டும், மிகவும் கவனமாக திட்டமிட்டு எமது பொருளாதாரத்தை நாங்கள் நகர்த்தி கொண்டிருக்க வேண்டும். அனாவசியமாக எமது வீட்டிலே ஒரு பல்பை கூட நாங்கள் பற்ற வைக்கக்கூடாது. ஒரு சோற்று மணியாக இருந்தாலும் அதனை மிக பெருமதியாக நாங்கள் கருத வேண்டும். நாம் அனாவசியமான பயணங்களை எமது வாகனத்திலே தவிர்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது. எமது வீடுகளிலே இந்த ரமலானுடைய காலப்பிரிவிலே நாங்கள் அளவுக்கு அதிகமான சாப்பாட்டை சமைத்து கொட்டுவோமாக இருந்தால் நாம் இந்த சாப்பாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அனாவசியமாக ஒரு ஆடைக்கு பதிலாக இரண்டு மூன்று ஆடைகளை நாங்கள் வாங்கக்கூடாது. ஏன்? காரணம், அன்றாடம் நோன்பு பிடிப்பதற்கு நோன்பு திறப்பதற்கு கூட வசதி இல்லாமல் பல சகோதரர்கள் சகோதரிகள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேடி அவர்களுக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. இறுதியாக ஒரு ஹதீஸை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் தன்னுடைய ஆயுள் நீளமாக்கப்பட வேண்டும் என்றும் எந்த மனிதன் தன்னுடைய ரிஸ்கிலே விஸ்தீரணம் கிடைக்க வேண்டும் என்றும் விரும்புகின்றானோ அவன் தன்னுடைய உறவு ஜனங்களை சொந்தக்காரர்களை சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னார்கள். எங்களுடைய பொருளாதார கஷ்டமா, எங்களுக்கு இன்னும் நீளமான ஆயுள் தேவை என்று நாங்கள் விரும்புகின்றோமா? நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எமது தாய் தகப்பனை சேர்ந்து நடப்பது, எமது சாச்சாவை பெரியப்பாவை தாத்தாவை நானாவை தம்பியை தங்கையை நாங்கள் சேர்ந்து நடப்பது, அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வது. அப்படியான உதவிகளை செய்கின்ற பொழுது அது பொருள் உதவியாக இருக்கலாம், சதுர உதவியாக இருக்கலாம், ஆலோசனை ரீதியான உதவியாக இருக்கலாம். அந்த உதவிகளை செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இந்த ரிசுக்குகள் எங்களுக்கு வரும் என்பதையும் கவனத்திலே கொள்வோமாக. யா அல்லாஹ், எதிர்கொள்ளக்கூடிய இந்த ரமலானை சீரும் சிறப்புமாக பயன்படுத்திக் கொண்ட கூட்டத்திலேயும் அனைவரையும் ஆக்குவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்துவிட்ட பாவங்களுக்காக உன்னிடத்திலே தௌபா செய்கின்றோம். இந்த புனிதமான இந்த மஸ்ஜிதிலே இருந்து நாங்கள் கேட்கின்றோம், யா அல்லாஹ், இந்த வந்திருக்கின்ற இந்த பொருளாதார கஷ்டத்தை எங்களை விட்டு நீக்கி அருள்வாயாக. உன்னுடைய கொடைகளை எங்களுக்கு தந்து விடுவாயாக. இந்த நாட்டு மக்கள் அனைவரும் சுபீட்சமாக வாழ்வதற்கான ஒரு காலப்பிரிவினை உருவாக்குவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. ஆமீன்.